தீபா நேர்களை இந்த நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டின் கருப்பொருள் நமது ஆரோக்கியம் நமது உரிமை. அனைவருக்கும் தேவையான சுகாதார வசதிகள் கிடைப்பது, அனைவரின் ஆரோக்கியத்துக்கான உரிமைகள் என்ன, சலுகைகள் என்ன, அதனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் கடைபிடிக்க வேண்டியவைகள் என்ன, இதனை பற்றிய தகவல்களையும் விழிப்புணர்வையும் மக்களுக்கு கொடுத்து மக்கள் ஆரோக்கியமாக வாழ வழி செய்வதே தீபா வானொலியின் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இதனை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பெங்களூரில் ஃபேக்கல்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச்சராக பணியாற்றி கொண்டு வருகிற டாக்டர் மீனா பட்டுராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். தீபா வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம்.
இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. என்னோட பெயர் டாக்டர் மீனா புட்டுராஜ். நான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பெங்களூருல ஒரு ஃபேக்கல்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பப்ளிக் ஹெல்த் ஃபீல்டுல ரிசர்ச் பண்ணியிருக்கேன்.
உடல் ஆரோக்கியம் என்றால் என்ன? இந்த ஆண்டோட தீம் நமது ஆரோக்கியம் நமது உரிமை. இதனுடைய அர்த்தம் என்ன? இதற்காக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, சொல்ல முடியுமா மேடம்?
கண்டிப்பா. இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா உலக சுகாதார நிறுவனம் அவங்க எப்படி டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, மனசும் ஆரோக்கியமா இருக்கணும், உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மற்றும் நம்மளோட சமூகம், அது கூட நாம் இருக்கிற சமூகம் கூட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில உருவாக்கி கொடுக்கணும். ஸோ இது மூணும் சார்ந்ததுதான் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிளஸ் அதனை சோசியல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட சமூக சூழல், அது கூட ஆரோக்கியமா இருக்கணும். இதை தான் நம்ம கம்ப்ளீட் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உலக சுகாதார நிறுவனம் ஏப்ரல் 7ஆம் தேதி எல்லா வருஷமும் உலக சுகாதார தினமா கொண்டாடப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஆரோக்கியத்தை பத்தி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதை பத்தி ஒரு முக்கியத்துவம், மக்களை சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தோட இதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் உலக சுகாதார நிறுவனம் நடத்துகிற வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படின்ற அந்த நாளோட தீம் வந்து என் ஆரோக்கியம் என் உரிமை அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது உலக சுகாதார நிறுவனத்தோட 76வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம். ஸோ இந்த 76th anniversaryக்கு இந்த தீம் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் சொல்றேன், என்னோட ஆரோக்கியம் என்னோட உரிமை.
மக்களுடைய இந்த ஆரோக்கியத்துக்காக நாம் கடைபிடிக்க வேண்டியது, அது மட்டுமல்ல அரசாங்கம் கொடுக்கின்ற நல திட்டங்கள் சேவைகள் என்ன?
நிறைய நலத்திட்டங்கள் சேவைகள் கொடுக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கு, ஸ்கீம்ஸ் வந்திருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நிறைய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய செலவாகுது இல்லைங்களா? சில பேர் வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சுமையை குறைக்கிறதுக்காக அரசாங்கத்திலிருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. சோஷியல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லும் இருக்கு, பின்ன ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டத்திலும் தர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா PMJAY, அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அது மூலமா ஹெல்த் இன்சூரன்ஸ், ஈவன் நீங்க ட்ரீட்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் கூட போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இது எல்லா டிசீஸ்க்கும் கவர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட சர்ஜரிக்கு, குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை, குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எங்கே வேணாலும் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் ஒரு முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு ஸ்கீம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அதே சென்ட்ரல் லெவல் ஸ்கீம் மாதிரியே இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பாங்க. அப்படின்னா அபவ் பாவர்ட்டி லைன், பிவோ பாவர்ட்டி லைன், அந்த கேட்டகரி பிரகாரம் உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஆளுக்கு தான் அப்ளை ஆகும், குறிப்பிட்ட ஆளுக்கு தான் அப்ளை ஆகாதுன்னு இல்லை. மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் கவர் ஆகுற மாதிரி கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். மக்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் பற்றி செப்பரேட் ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் பிரசவத்துக்கு நல்ல ஒரு தரமான சேவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷயா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரத்த சோகை வந்து ரொம்ப காமன் நம்ம இந்தியாவில். ஸோ அந்த ரத்த சோகையை நம்ம போக்கணும் கம்ப்ளீட்டாக அப்படின்றதுக்காக ரத்த சோகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செப்பரேட் ப்ரோக்ராம் இருக்குது. டிபி, டியூபர்க்ளோசிஸ், ஸோ இந்த டிபி நோயை தடை கட்டணும், இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் ஸ்ட்ராட்டஜி பிளானும் இருக்குது, ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். கண் பார்வை, பிளைண்ட்னஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் தடுப்பூசி முக்கியமான ப்ரோக்ராம், அது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேருது. அப்புறம் மிஷன் இந்திராதனுஷ், அது இந்த தடுப்பூசி போடாத குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தடுப்பூசி கொடுக்கணும். அப்புறம் தொற்று வியாதிகளை தடுக்கிறதுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெங்கு இருக்கலாம், மலேரியா இருக்கலாம், இந்த மாதிரி தொற்று வியாதிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு, தொற்று வியாதி இல்லாத நோய்கள், கேன்சர், என்ன சொல்கிறது, பிபி, ஹை பிபி, இப்போ எல்லாருக்கும் டயபிட்டிஸ் ரொம்ப காமனாக இருக்குது, ஹை சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஹை பிபி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் தடை கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு செப்பரேட் செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நிறைய செலவு பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் கடையில கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய செலவு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் நல்லபடியா பயன்படுத்தி கொள்ளணும்ன்றது என்னோட கருத்து.
அதாவது இந்த நலத்திட்டங்கள்ல வந்து நீங்க சொன்னீங்க, பெண்களுடைய அந்த தாய்மை பருவம், மகப்பேறு, குழந்தை பிறப்பு, குழந்தை நலம், இதெல்லாமே ரொம்பவே முக்கியமான தருணங்கள், இதுக்கான நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா, மக்கள் அதை வந்து எப்படி அதுல இருந்து பயன் அடையணும், எங்க போகணும்?
கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல ஹெல்த் சப் சென்டர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு ஒரு 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஒரு ஹெல்த் சப் சென்டர் அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு 30,000 பாப்புலேஷனுக்கு ஒரு பிஹெச்சி, ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதிக பாப்புலேஷனுக்கு ஒரு 5-6 பிஹெச்சி வந்து ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே ரெஃபரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 5-6 பிஹெச்சியை கவர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 டயர் சிஸ்டம் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் பார்த்தோம்னா, இது விட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் சிட்டிஸில், பெங்களூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் கூட நல்ல நேஷ்னலி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உதாரணத்துக்கு நிம்ஹான்ஸ் இருக்கலாம், எய்ம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பத்திரிகளும் இருக்கு. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைங்களுக்கு மற்றும் தாய்மார்களுக்கு நல்ல சேவைகள் கிடைச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பமாக ஆன பருவத்திலிருந்து அந்த குழந்தை பிறப்பு அந்த தருணம் வரைக்கும் அவங்க ஹெல்த் சப் சென்டர்லேயே வந்து போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெகுலராக செக்அப் பண்ணி அந்த மாதிரி சேவைகளை ரொம்ப ஃப்ரீயாகவே அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அது ஒன்று இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஹெச்ஐவி டெஸ்ட், என்னென்ன பரிசோதனைகள் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் அவங்க ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இதை விட்டு இப்போ எல்லா சேவைகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே அவங்க பெற்றுக்கொண்டார்கள் என்றால், ஒரு கர்ப்பமாக இருந்து ஒரு கர்ப்பிணி பெண் அந்த ட்ரீட்மெண்ட், அந்த பரிசோதனைகள், அந்த செக்அப் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பண்ணிக்கிட்டாங்கன்னா, குழந்தை பிறப்பும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நடந்ததுன்னா, அவங்களுக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு இருக்குது, JSY ஸ்கீம்னு இருக்குது. அந்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நிறைய பேர் பிரைவேட் பிரைவேட்னு போறாங்க. அந்த மாதிரி இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் நல்ல குவாலிட்டி சர்வீஸ் கிடைக்குது. ஸோ அந்த பட்சத்துல மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இது விட்டு ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. இது மூலமா குழந்தைகளுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிறக்கும் போதே குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கடுமையான பிரச்சனைகளை அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் மூலமா சப்போர்ட் பண்றாங்க. எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் பண்றதாகட்டும், இல்லை ஐசியூல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதாகட்டும், அதுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப் பண்ணுது. அது விட்டு இன்னொன்று வந்து ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏதாவது குறைபாடு இருக்குதா, இல்லை ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்லை ஜெனட்டிக்கா ஏதாவது அணுக்கள் லெவல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, அதை கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணுது. ஸோ இது மெயினா மெயின்லி தடுப்பூசி, அப்புறம் அதுவும் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயா குழந்தைகளுக்கு தரப்படுகிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு தரப்படுகிறது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லக்ஷ்யா ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. ஸோ லக்ஷ்யா ப்ரோக்ராம் ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரசவ அறைகள் அது வந்து தரமான சேவைகள் கொடுக்கணும். அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், நர்சஸ் இருக்கணும், டாக்டர்ஸ் இருக்கணும், மெடிசின்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது எந்த மாதிரியான குவாலிட்டி சர்வீஸ் தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து ரொம்ப சீரியஸா ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் கூட இது, லக்ஷயா ப்ரோக்ராம் சொல்லிட்டு. அப்புறம் மெயின்லி வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், குடும்ப கட்டுப்பாட்டு ப்ரோக்ராம், அதை பத்தி கூட நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு உடல் நலத்துக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைவை தடுப்பதுக்கு
என்னென்ன வழி வகைகள்லாம் இருக்கு, என்னென்ன நலத்திட்டங்கள்லாம்? ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது இந்தியாவில எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப காமனா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரிசர்ச் பிரகாரம் உலகத்துல இருக்க எல்லா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்கள்ல 1/3 இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. ஸோ ரொம்ப காமன் ப்ராப்ளம் நம்ம நாட்டில் இருக்குது இது. ஸோ இதை வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து என்னன்னா ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கன்வாடி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஊர்லேயும் அங்கன்வாடி சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு அங்கன்வாடி டீச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இருப்பாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 6 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. சாப்பாடு மட்டும் கிடையாது, சாப்பாடுனா ஆரோக்கியமான உணவு, புரோட்டீன் இவ்வளோ கிடைக்கணும், கார்போஹைட்ரேட் இவ்வளோ கிடைக்கணும், அந்த ஒரு கணக்கு பிரகாரம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த உணவு கொடுக்கறது மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து அவங்க ஒரு ப்ரிலிமினரி எடுகேஷன், ப்ரீ ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம க்ரெஷுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, குழந்தைங்களை ப்ளே ஸ்கூல் போடுவோம், அங்கே வந்து ஏபிசிடி கற்றுக்குவாங்க, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஆரோக்கியமான உணவு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கல்வியும் அந்த மாதிரி இடத்துல கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ், அகெயின் இட் இஸ் நாட் ஃபார் ரிச் சில்ட்ரன், புவர் சில்ட்ரன், யார் வேணாலும் அங்கே என்ரோல் ஆகலாம். இது கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலும், ரூரல் ஏரியா ஆகட்டும், அர்பன் ஏரியா ஆகட்டும், ட்ரைபல் ஏரியா ஆகட்டும், எல்லா பகுதியிலும் இந்த ICDS ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறது. ஊட்டச்சத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் சின்ன வயசுல கிடைக்கிற ஊட்டச்சத்து வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு, இல்லை கார்போஹைட்ரேட் குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், உடல் அளவுலையும் சரி மனசு அளவுலையும் சரி. இப்போ சாப்பிடாத குழந்தை, பசியோடு இருக்கிற குழந்தை வந்து ஒரு கிளாஸ்ல போய் உட்கார்ந்து கவனிச்சு படிக்க முடியாது, கவனம் கொடுக்க முடியாது. நிறைய ரிசர்ச் கூட என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பிடாத குழந்தைகள், வந்து கணிதத்துல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைகள் வந்து கணிதம், மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ், லாங்குவேஜ் அதுல எல்லாம் புவரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இதுவும் நல்லா அட்டென்ஷன் கொடுத்து நல்லா அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றது குழந்தை பிறந்த உடனே பிறந்த பிறகுதான் நம்ம வந்து அதை பத்தி கவனம் கொடுக்கணும்னு இல்லை. ஒரு குழந்தை ஒரு தாயோட வயிற்றுல இருக்கும் போதே நம்ம ஊட்டச்சத்து பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப தாய் குழந்தை ரெண்டையும் ஒரு யூனிட்டா பார்க்கணும், குழந்தை வேற தாய் வேறன்னு பார்க்க கூடாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ்ல கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து சத்துமாவுன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட், குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும் போதே அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கணும். அது கூட ஒரு ஒரு அடல்ட் லைஃப்ல நம்மளோட கெப்பாசிட்டியை வந்து டிட்டர்மின் பண்ணும். நம்மளோட மென்டல் கெப்பாசிட்டி இருக்கட்டும், நம்மளோட பிசிக்கல் கெப்பாசிட்டி இருக்கட்டும், அதை வந்து நம்ம சைல்ட்ஹுட் பீரியட் குழந்தை பருவ நிலையில நம்ம என்ன மாதிரியான ஊட்டச்சத்து எடுத்துக்கிறோம் அது சார்ந்துதான் இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஸ்கூல்ல கூட நீங்க கேட்டிருப்பீங்க மிட் டே மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு, மத்திய சத்துணவு திட்டம் அப்படின்னு. ஸோ இது வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில குழந்தைகள்லாம் வந்து சாப்பாடு இல்லாம ஸ்கூலுக்கு வருவாங்க, ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. ஒன்று வந்து மதியான நேரத்துல ஒரு சத்தான உணவு கொடுக்கறதுனால ஒன்று குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க முடியும், இன்னொன்று ஸ்கூல் ட்ராப் அவுட்டை நம்ம கம்மி பண்ண முடியும். அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது குழந்தைங்க வருவாங்க, அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அதுக்கும் இந்த சத்துணவு திட்டங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுது. இதை விட்டு தீர இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்து கூட சில நேரத்தில் என்னாகும், சில குழந்தைகள் வந்து ரொம்ப சிவியர் ஊட்டச்சத்து குறைபாடுல இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கு. யூஸ்வலி அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கும், நீங்க விசாரிச்சீங்கன்னா. ஸோ ரொம்ப புரோட்டீன் குறைபாடு, மராஸ்னஸ், ஸ்குவாஷியோக்கர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது கவர்மெண்ட் மூலமா. இன்னொன்று ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது நம்ம எப்பொழுதுமே என்ன நினைப்போமோ, வெயிட் கம்மியாக இருக்கிறது, இல்லை ஒல்லியாக இருக்கிறது, இல்லை ஹைட் கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி நினைப்போம். பட் ஊட்டச்சத்து குறைபாடு குண்டா இருக்கிறது கூட ஒரு வகையான ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பிரச்சனை கூட ரொம்ப காமனாக இருக்கு இந்தியாவில், எஸ்பெஷலி குழந்தைகள் மத்தியில். இந்த கோவிட் டைம்ல வெளியே எங்கேயும் போக முடியல, உடற்பயிற்சி எதுவும் செய்ய முடியாது, விளையாட முடியாது, இந்த காரணங்களால பிளஸ் மொபைல் நிறைய பாக்குறது, ஸ்கிரீன் டைம் நிறைய ஆகுறது, இந்த காரணங்களால கூட உடல் பருமன் ப்ராப்ளம், அது கூட ஒரு ஒரு வகையான மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. ஸோ மால் நியூட்ரிஷன்ல ரெண்டு இருக்கு, ஒண்ணு அண்டர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, அது குறைபாடு, இன்னொன்று வந்து ஓவர் நியூட்ரிஷன், அது கூட மால் நியூட்ரிஷன் கீழே சேரும். ஸோ இது இன்னும் ஒரு பக்கம் குழந்தைங்க வெயிட் கம்மியா, ஒரு பக்கம் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற சமயத்துல, இன்னொரு பக்கம் நம்ம என்ன பாக்குறோம்னா சில குழந்தைகள் ரொம்ப அதிக வெயிட் போடுறது, இந்த வயசுலயே நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, கீரை காய்கறிகள் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன், ஹெல்த் அவேர்னஸ், மக்களுக்கு அதோட முக்கியத்துவத்தை வெவ்வேறு வழியில நாம வந்து என்ன சொல்றது, எம்பசைஸ் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு.
இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை மக்கள் வந்து உடையவர்களா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவு பழக்கங்கள்லாம் அவங்க கடைபிடிக்கும்?
என்னென்ன உணவு பழக்கங்கள் அப்படின்னா முக்கியமா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அவங்க எடுத்துக்கணும். இப்ப எல்லாருமே நிறைய கார்போஹைட்ரேட், எனர்ஜி டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உணவு முறைகளை கடைபிடிக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் நிறுத்தி கீரை காய்கறிகள் பழங்கள் அதை வந்து நிறைய எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முட்டை, பால், இது சிக்கன், மட்டன் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அவங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அது கூட ரொம்ப காமனாக இருக்குது நம்ம நாட்டில். உதாரணத்துக்கு அனீமியா, அனீமியா கூட ஒரு வகையான மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி. இந்த மாதிரி ஃபுட் நியூட்ரியன்ஸில் மூணு கிளாசிஃபிகேஷன், நாலு கிளாசிஃபிகேஷன் மெயினாக இருக்குது. ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இது மூணு இருக்குது. இது விட்டு மக்கள் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைந்த உணவு பதார்த்தங்கள் கூட எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு அதை கீரை வகைகள், பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அது முக்கியமாக எடுத்துக்கணும் மக்கள். இதெல்லாம் சாப்பிடாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு நான் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான சாய்ஸ் கிடையாது.
இந்த நார்ச்சத்துக்கள் அதே மாதிரி அயன் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் சொல்லும்.
சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், தானிய வகைகள். அந்த தானிய வகையிலும் நீங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து தோல் உரிக்கப்படாத தானிய வகைகள். ஃபார் எக்ஸாம்பிள் மைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட தானியத்துல இருந்து தான் செய்யறாங்க. ஆனா மைதால வந்து இது ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. பட் கோதுமை பார்த்தீங்கன்னா முழுசா இருக்கும், அதோட தோலும் இருக்கும். அந்த தோலுலாம் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கு. இப்போ நிறைய பேர் வெயில் காலம் இது, நிறைய பேர் கூலா ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய ஜூஸ் குடிப்பாங்க, பழச்சாறுகள் குடிப்பாங்க. பழ சாக்குறதுக்கு பதிலாக பந்தத்தை சாப்பிட்டா அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன கேட்டீங்க நீங்க, நார்ச்சத்து ஒண்ணு,
இன்னொன்னு
அயன், கண்டிப்பா அயன் வந்து இரும்பு சத்து கண்டிப்பா. கீரை வகைகள்ல நிறைய இரும்பு சத்து இருக்கு, முருங்கைக்கீரை நிறைய இரும்பு சத்து இருக்கு. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரல், ஈரல்ல நிறைய இரும்பு வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த ஈரல் சாப்பிடும்போது நமக்கும் நல்ல அயன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்ல இருந்து கூட அனீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு இருக்கு, ரத்த சோகை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, அங்கன்வாடியிலையும் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட நம்ம எடுத்துக்கணும். அந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு வெளிக்கு போக முடியாது, அந்த மாத்திரை சாப்பிட்டா கருப்பா மலம் வருது, அந்த டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இதை சாப்பிடாம இருக்காங்க மக்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான மாத்திரை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு தாய்மார், நீங்கள் இந்த அயன் சத்து வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அயன் சத்துக்கு. ஏன்னா அது குழந்தை ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கர்ப்பிணி கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் வந்து அயன் சத்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அம்மா அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இது டைல்யூட் ஆகும், ஹெச்பி லெவல் ஆட்டோமேட்டிக்காக, ஹீமோக்ளோபின் சொல்லுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அது நல்ல லெவலில் வைக்கணும் அப்படின்னா நல்ல இரும்பு சத்து நிறைந்த உணவு ப்ளஸ் இந்த மாத்திரையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும், அது ரொம்ப அவசியம்.
ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சில கோல்டன் ரூல்ஸ் சொல்ல முடியுமா?
கண்டிப்பா, ஆரோக்கியத்தையே பாதுகாக்கிற கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரோக்கியமான உணவு. இந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து அஞ்சு கோல்டன் ரூல்ஸ் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் வந்து நரிஷ் யுவர் பாடி அப்படின்னா, உங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குற உணவு முறை, உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய சொன்ன மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவு முறைகள், புரோட்டீன் நிறைந்த உணவு முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அது ரெண்டாவது கோல்டன் ரூல். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இப்போ நிறைய பேர் டிவி முன்னாடிய, லேப்டாப் முன்னாடி வேலை செய்யறது, டிவி முன்னாடியே உட்காந்துக்கிறது, மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது, எப்பொழுது குழந்தைங்களை வெளியே விளையாட விடுறது இல்லை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்பெல்லாம் நீங்க கேட்குறீங்க சின்ன வயசுலயே எல்லாரும் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்றாங்க, உடற்பயிற்சி அதிக அளவுல செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே செத்து போயிடுறாங்க அப்படியெல்லாம் நியூஸ் நிறைய வருது. ஸோ அது எதுனால வருது, அது உடற்பயிற்சி பண்றனால தான் வருது அப்படின்னா, அவங்க ஓவரா அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. நிறைய மருத்துவர்களும் அதுதான் சொல்றாங்க, அந்த ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்றனால தான் ஹார்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ஸோ உங்க உடம்புக்கு எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ, ஒரு டாக்டர் பரிந்துரை மேல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமா பண்ணிடுற நிறைய ஒர்க் அவுட் பண்ற அப்படின்னா அது சரி கிடையாது. நீங்க டாக்டர் பரிந்துரைச்சு உங்களுக்கு என்னென்ன அவங்க கன்சல்ட் பண்ணி சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸ் இப்போ எக்ஸசைஸ் பண்றதுக்கு கூட நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும். அப்படின்னா இப்போ நாங்க சிட்டிஸ்லலாம் இருக்கோம், சிட்டிஸ்ல பார்க் இருக்காது, நடக்கிறதுக்கு நடைபாதை இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி வாக்கிங் போறது, எப்படி எக்ஸசைஸ் பண்றது? ஸோ அந்த மாதிரியான ஒரு பொது வசதிகளும் நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும். வில்லேஜ் சைட்ல நிறைய இடம் இருக்கு, சைக்கிளிங் பண்ணலாம், நடக்கலாம், க்ரௌடு கம்மி இருக்கு. பட் சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடையாது சிட்டி லைஃப்ல. ஸோ கவர்மெண்ட் இதுக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நிறைய பார்க்ஸ் உருவாக்கணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சைக்கிளிங் பாத்வேஸ் கூட பண்ணணும், சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஜனங்களை வந்து ஊக்கப்படுத்தணும், செப்பரேட் சைக்கிள் லேன் இருக்கணும். இப்போ யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிள் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க பொது வசதிகள் பப்ளிக் கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு, அவங்களால சைக்கிள் ஓட்ட முடியுது, டிராஃபிக் கம்மி இருக்கு, செப்பரேட்டா டெடிக்கேட்டட் சைக்கிள் லேன் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பிசிக்கலா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு. அது வந்து ஒரு செகண்ட் ரூல். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, பே அட்டென்ஷன் டு யுவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரோக்கியம் அப்படின்றது வெறும் உடலை சார்ந்தது மட்டும் கிடையாது, மனசையும் நம்ம நல்லா கவனமா பார்த்துக்கணும். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அவங்களுக்கான டீனேஜ் ப்ராப்ளம்ஸ், பியர் ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர், பண பிரச்சனை, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு லைஃப்ல. அந்த ஸ்ட்ரெஸ் என்னாகும்னா, அதை வந்து நம்மளோட பிபி, சுகர், இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணிகளா இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணி நம்ம மனசை வந்து எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறோம், அது இம்பார்ட்டன்ட். ஒரு யோகா பண்றதாகட்டும், மெடிடேஷன் பண்றதாகட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்கேஜ்மெண்ட் இருந்தால் கூட அது கூட நல்லது தான். அது கூட ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் பட்சத்தில் கவுன்சிலிங் கூட நீங்கள் போகலாம். இப்போ ஓ, நான் வந்து இப்போ ஒரு சைக்காட்ரி டாக்டர்கிட்ட போயிட்டா இல்லை கவுன்சிலர்கிட்ட போயிட்டா என்ன யாராவது பைத்தியம் சொல்லிடுவாங்களோன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா கூட இருக்குது. நீங்கள் உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் மனசுக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வந்து மூணாவது கோல்டன் ரூல். நாலாவது கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப், தூக்கம். நிறைய பேருக்கு தூக்கம் அப்படின்றதே ரொம்ப குறைவு இந்த காலத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பழு, நிறைய பேர் மொபைல் பார்க்குறது. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து எழுந்த உடனே கடவுளை நினைச்சிட்டு எழுந்திருப்போம், தூங்கும் போது கடவுளை நினைச்சிட்டு படுக்குவோம். பட் இப்போ எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, எழுந்த உடனே மொபைல் பார்க்கணும், ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் என்ன அப்டேட் இருக்கு, தூங்குறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு தூங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டிமுலஸ், தூக்கம் சரியாக வராது, நிறைய ஸ்ட்ரெஸ் காரணத்தினால கூட தூக்கம் வராமல் இருக்கிறது. இந்த சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன். வெஹிக்கிள்ஸ், சில வீடுகளில் ரோட்டு ஓரமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது, எப்பொழுதும் அந்த சத்தத்திலேயே இருக்கணும். ஸோ இதை காரணத்தினால அவங்களால தூங்க முடியாது. ஸோ தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம். நீங்கள் எப்படி நல்லா தூங்குற ஒரு எழுந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும். ஸோ அது நெக்ஸ்ட் கோல்டன் ரூல். அப்புறம் அடுத்த கோல்டன் ரூல், இந்த லாஸ்ட் ஃபிஃப்த் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஹெல்த் செக்அப். அதை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. அது என்ன, நமக்கு நோயே வரதில்ல நம்ம போய் சும்மா சும்மா எதுக்கு செக்அப் பண்ணிக்கணும், செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சில நோய்கள் வந்து சின்னதாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர், பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சர், அதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம். பிரெஸ்ட் கேன்சர், இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா அது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல இஃபெக்டிவாக இருக்கும். அட்வான்ஸ் ஸ்டேஜில் போனோம்னா அதுக்கு நம்ம உயிரையே இழக்க வேண்டியதாகிடும். ப்ளஸ் பிபி, சுகர், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணும். அட்லீஸ்ட் 30 வயசு ஆன பிறகு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பிபி எப்படி இருக்குது, நம்மளோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் டென்டல் ஸ்க்ரீனிங், வாய் ஆரோக்கியம், அது கூட ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வாய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பட் வாய் ஆரோக்கியம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. 2 முறை பல் தேய்க்கிறது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது, அப்புறம் இந்த தம்பாக்கு புகையிலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புகையிலை போடுறது, பான்பராக் போடுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதனால கேன்சர் வருதுன்னு கூட நிறைய ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹெல்த் ஸ்கிரீனிங்ன்றது ரொம்ப அவசியம். ஸோ இந்த 5 கோல்டன் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம்.
எங்களோட இணைந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கான அநேக நல்ல திட்டங்கள், அநேக காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நேர்களுக்கு அது நிச்சயமாகவே பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நேர்கள் சார்பாகவும் ஃபிபா வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் அலைபேசி எண் 9480585042. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@fibaonline.org. நன்றி, வணக்கம்.
வணக்கம், ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு.